ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். மும்பை மாநகராட்சியில் பிஜேபி தலைமையிலான மகாயுதி கூட்டணி தனி பெரும்பான்மை பெற்றுள்ளது. தேசிய தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் மிக மோசமடைந்து வருவதை கருத்தில் கொண்டு காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் அவசரகால நடவடிக்கைகளை அமல்படுத்தியுள்ளது. கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகள் மீது கடுமையான வர்த்தக வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். 19 வயதிற்குட்பட்டோருக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். மேற்கு வங்க மாநிலம் மால்டா நகர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் விழாவில் அவர் பங்கேற்கிறார். முதலாவது வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயில் ஹவுரா கவுஹாத்தி இடையே இயக்கப்பட உள்ளது. நீண்ட தூர பயணத்தை பாதுகாப்பாகவும் சொகுசு வசதியுடனும் குறைந்த நேரத்தில் முடிப்பதற்கு இந்த ரயில் உதவிகரமாக இருக்கும். மால்டாவில் 3,250 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 4 முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பலூர்காட் ஹிலி இடையே புதிய ரயில் பாதையையும் ஜல்பைகுரியில் ரயில் போக்குவரத்து பராமரிப்புக்கான நவீன வசதிகளையும் சிலிகுரியில் ரயில் எஞ்சின் பராமரிப்பு மையத்தையும் வந்தே பாரத் ரயிலில் பராமரிப்பு மற்றும் நவீன வசதிகளுக்கான மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார். தமிழகத்திற்கான 3 அம்ரித் பாரத் ரயில்கள் உட்பட 4 ரயில் சேவைகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார். போலந்து துணை பிரதமர் திரு ராடோஸ்லோ சிகோர்ஸ்கி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாளை ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள இலக்கிய திருவிழாவில் அவர் பங்கேற்கிறார். நாளை மறுநாள் புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தின் மூத்த அரசியல் தலைவர் திரு முகுல் ராயை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் கிருஷ்ணாநகர் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முகுல் ராய் பின்னர் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி எதிர்க்கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இது தொடர்பான வழக்கில் முகுல் ராயை தகுதி நீக்கம் செய்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கடந்த நவம்பர் மாதம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து முகுல் ராயின் மகன் சுப்ரான்ஷு ராய் தாக்கல் செய்த மனுவை நேற்று விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜோய்மால்யா பாக்ஸி அடங்கிய அமர்வு உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு தடை விதித்தது. மும்பை மாநகராட்சி தேர்தலில் பிஜேபி தலைமையிலான மகாயுதி கூட்டணி தனி பெரும்பான்மை பெற்றுள்ளது. மொத்தம் உள்ள 227 இடங்களில் இந்த கூட்டணிக்கு 118 இடங்கள் கிடைத்துள்ளது. பிஜேபி 89 இடங்களிலும் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 29 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அடங்கிய கூட்டணி 72 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. காங்கிரஸ் 24 இடங்களிலும் சமாஜ்வாதி கட்சி 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் நிர்வாக அறங்காவலர் மற்றும் வேந்தர் ஜவாத் அகமல் சித்திக் மற்றும் அவருக்கு தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அல்ஃபலா அறக்கட்டளை மற்றும் அதன் கல்வி நிறுவனங்கள் மூலம் ஈட்டப்பட்ட சட்டவிரோத வருமானம் மற்றும் அதனை பணப்பரிமாற்றம் செய்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தில்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக தில்லி போலீசார் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த விசாரணையை அமலாக்கத்துறை மேற்கொண்டது. சுமார் 493 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக திரட்டப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. கல்வி நிறுவனங்களுக்கான அங்கீகாரத்தை பெற ஒழுங்குமுறை அமைப்புகளிடம் தவறான தகவல்களை தந்து மோசடி செய்ததன் மூலமும் அதன் விளைவாக மாணவர் சேர்க்கை மற்றும் கல்வி கட்டண வசூல் மூலமும் இந்த பணம் திரட்டப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
இந்தியா மற்றும் ஜெர்மனி இடையே தொலைத்தொடர்பு ஒத்துழைப்பு குறித்து கூட்டு பிரகடனம் கையெழுத்தாகியுள்ளது. இதுகுறித்த தகவலை வெளியிட்டுள்ள மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகம், வளர்ந்து வரும் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படவும் சிறந்த நடைமுறைகள் மற்றும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் ஜெர்மனி நாட்டின் சான்சலர் திரு ஃபிரெட்ரிஷ் மெர்ஸ் இந்தியாவிற்கு மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ பயணத்தின்போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. உள்ளடக்கிய மற்றும் நிலையான டிஜிட்டல் மாற்றத்தை எட்டுவதற்கு இந்த ஒத்துழைப்பு பெரும் உறுதுணையாக இருக்கும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. தேசிய தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் மிக மோசமடைந்து வருவதை கருத்தில் கொண்டு காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் அவசர கால நடவடிக்கைகளை அமல்படுத்தியுள்ளது. நேற்று நகரின் காற்றின் தரக்குறியீடு மிக மோசமாக பதிவானதால் இந்த அவசர முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் கீழ் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் அனைத்து விதமான கட்டுமான பணிகள் மற்றும் கட்டிட இடிப்பு பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மண் வேலைகள், சாலை கட்டுமான பணிகள் மற்றும் பெரிய அளவிலான பழுதுபார்ப்பு பணிகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்லிக்கு வெளியே பதிவு செய்யப்பட்ட PS4 ரக டீசல் இலகு ரக வணிக வாகனங்கள் தலைநகருக்குள் நுழையவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. எனினும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் வாகனங்களுக்கும் இதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. திரிபுர மாநிலத்தில் வரவிருக்கும் தன்னாட்சி மாவட்ட கவுன்சில் தேர்தலிலும் தற்போது எதிர்க்கட்சிகள் வசமுள்ள தொகுதிகளிலும் வன்முறையை தவிர்த்து வளர்ச்சிப் பணிகளின் மூலமாகவே வெற்றி பெறுவதே பிஜேபியின் முக்கிய நோக்கம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சஹா தெரிவித்துள்ளார். நேற்று அம்மாநிலத்தில் பர்ஜாலா என்ற இடத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், வன்முறை மற்றும் அதிகார பலத்தின் அடிப்படையில் செய்யப்படும் அரசியல் நீண்ட காலத்திற்கு நிலைக்காது என்று குறிப்பிட்டார். அமெரிக்கா கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகள் மீது கடுமையான வர்த்தக வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், ஆர்க்டிக் பகுதியில் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதை தடுக்க கிரீன்லாந்து அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பது அவசியம் என்று குறிப்பிட்டார். இருப்பினும் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட கிரீன்லாந்தை விற்க முடியாது என்று டென்மார்க் திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. இந்த விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச விதிகளின் வீழ்ச்சியை காட்டுவதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திருமதி மரியா ஜாகரோவா விமர்சித்துள்ளார். இதற்கிடையே கிரீன்லாந்தில் தனது ராணுவ பாதுகாப்பை பலப்படுத்தப் போவதாக டென்மார்க் அரசு அறிவித்துள்ளது. அதற்கு பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. 19 வயதிற்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி ஜிம்பாப்வேயின் புலாவாயோவில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 32 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. நவி மும்பையில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய குஜராத் அணி 18.5 ஓவரில் 150 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் மும்பை அணி உத்தரப்பிரதேச அணியையும் தில்லி அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குடியரசு தின முகாமின் ஒரு பகுதியாக தேசிய மாணவர் படை மாணவர்களின் வருடாந்திர குதிரையேற்ற விளையாட்டுப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் NCC மாணவர்கள் தங்களின் அபாரமான குதிரையேற்ற திறமையை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட NCC தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் மாணவர்களின் சிறப்பான செயல்பாட்டை பாராட்டினார். குதிரையேற்ற பயிற்சியானது மாணவர்களிடையே ஒருங்கிணைப்பு, வலிமை, ஒழுக்கம், தன்னம்பிக்கை மற்றும் விட்டுக் கொடுக்காத விளையாட்டுத் திறனை வளர்க்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு நடைபெற்ற குதிரையேற்ற போட்டியில் 40 மாணவர்களும் 20 மாணவிகளும் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். மும்பை மாநகராட்சியில் பிஜேபி தலைமையிலான மகாயுதி கூட்டணி தனி பெரும்பான்மை பெற்றுள்ளது. தேசிய தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் மிக மோசமடைந்து வருவதை கருத்தில் கொண்டு காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் அவசரகால நடவடிக்கைகளை அமல்படுத்தியுள்ளது. கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகள் மீது கடுமையான வர்த்தக வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். 19 வயதிற்குட்பட்டோருக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.